ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
இன்னொரு சமயம் தேவேந்திரன் தனது சபையில் வீற்றிருந்த பொழுது ரம்பை என்பவள் நடனம் ஆடினாள். அப்பொழுது இந்திரன் நடனத்தை நிறுத்துவாயாக என்று ரம்பைக்கு குறிப்பினால் உணர்த்தினான். அதனை அறிந்த ரம்பை வெறுப்புற்று சபையோர்களுக்கு வணக்கம் செலுத்தாமல் தன்னது இருப்பிடத்துக்கு சென்று விட்டாள். முனிவர்கள் இவள் நம்மை இகழ்ந்தாள் என்று இந்திரனிடம் கூறினார். இந்திரனும் இந்த பிழையை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரம்பையை அழைக்க அவள் வந்தவுடன் அவளை நோக்கி, நீ தேவசபையை அவமதித்தாய். நீ பூமியில் கணிகீர் குலத்தில் பிறந்து துன்பமடைக்கிறவாயாக என்று சபித்து விட்டார். இதனால் வருந்தி இந்த சாபம் எப்போது நீங்கும் என்று ரம்பை வருந்திய பொழுது, நீ ஐராவதத்தின் சாபத்தை முன்னர் நீக்கிய திருப்புக்குழியூர் அவிநாசி பெருமானுடைய தலத்திற்கு சென்று தவம் செய்வாயாக, உன் சாபம் அங்கு நீங்கும் என்று கூறினான். அதன் பின்னர் ரம்பையும் பூலோகத்தில் கணிகை மாதாக வந்து பிறந்தாள். அப்படி இருக்கும்போது வறுமையடைந்து நோயுற்று என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கும்போது திருப்புக்குழியூர் அவிநாசி திருச்சித்திரை தேர்விழாவுக்கு பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக செல்வதை கண்டு அவர்களோடு தானும் செல்ல விரும்பினாள். அவிநாசி வந்தடைந்தாள். இவனையை கையில் ஏந்தி கொண்டு அவிநாசிநாதருடைய சன்னதிக்கு முன் சென்று தன் இனிய குரலோடு இவனையும் வாசித்து தோத்திரங்களை பாடிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது அகஸ்திய முனிவர் திருக்கையிலே தரிசித்துக் கொண்டு அவிநாசியப்பரை தரிசிக்க வந்தார். இவளது சிவகேட பொலிவழகை கண்டு தனது ஞான திருஷ்டியினால் அனைத்தையும் உணர்ந்தார். அப்பொழுதுதான் அவளுடைய முந்திய வினை நீக்கம் பெற்றது. இந்திரனிட்ட சாபம் நீங்கியது. ரம்பை சிறிது நேரம் பெருமானுடைய சன்னதியில் பாடிவிட்டு ஆலயத்தை வலம் வந்தாள். வரும்போது அபிஷேக தீர்த்தங்களையும் பிரசாதங்களையும் ஏற்றுக்கொண்டாள். திருவீதிக்கு சென்று தேரில் எழுந்தருளிய இறைவனையும் தரிசித்தாள். அவிநாசியப்பர் திருத்தேர் உலா முடிந்து ஆலயத்திற்கு வந்து எழுந்தருளினார். அப்போது அரம்பையும் தரிசனத்தை முடித்துவிட்டு ஆலயத்துக்கு வெளியே ஒரு இடத்தில் மாலையில் வந்து தங்கினாள். அப்போது இந்திர விமானம் வர ரம்பையானவள் சூக்ம சரீரத்தோடு அந்த விமானத்தில் ஏறி தேவ வாத்தியங்கள் முழங்க தேவலோகம் சென்றடைந்தாள் என்று ரம்பை சாபநீக்கம் பெற்ற வரலாறு குறிப்பிடப்படுகின்றது. கொங்கு நாட்டில் காவிரியும் பவானியும் கூடும் இடத்தில் சிவபூமி என குறிப்பிடக்கூடிய பத்ரிகாசிரமம் என்ற ஒரு வனம் இருக்கிறது. அதில் பலர் தவம் செய்து வருவார்கள். அங்கு துர்வாச முனிவர் வந்து சிலது காலம் வசித்திருந்து சிவபூஜை முதலிய தவங்களை செய்யும்போது ஒரு நாள் காமதேவன் சிவபூஜைக்கு பாலளிக்க காலம் தாமதமானது கண்டு சினம் கொண்டார். நீ மற்ற மிருகங்களைப் போல திரியும்படியாக ஆக கடவுது என்று சபித்து விட்டார். காமதேனு மிகவும் வருந்தியது. முனிவர் மனமிறங்கி, நீ பழனிமலை செய்ய சென்று பூஜித்தால் உய்யலாம் என்று கூறினார். அதன் பிறகு அவர் கந்தபுரி என்னும் திருமுருகன் பூண்டியை வந்து அடைந்து திருமுருகநாதரை தரிசித்தார். தை அமாவாசை புண்ணிகாலம் நெருங்கியதை அறிந்து அன்று விடியற்காலம் சிவதீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு உணவு அளிப்பதற்காக பித்திருக்கோளை வணங்கி நின்றார். அப்போது ஒரு காகத்திற்கு வரி வைத்தார். அப்போது ஒரு காகம் வந்து மற்ற காகங்களையும் கூவி அழைத்து சாப்பிட்டு தன் குஞ்சுக்கு அளிக்க வாயில் அடக்கி கொண்டு தன் இருப்பிடம் செல்வதற்காக அவிநாசி கடை வீதி வழியாக பறந்து சென்றது. அங்கு அவிநாசியில் உள்ள மற்றொரு காகம் அந்த காகத்தை வந்து எதிர்த்து சோற்றை பறித்தது. அதில் ஒரு சோறு சிவவேடம் பூண்ட ஒரு அந்தக பரதேசியினுடைய பிக்ஷா பாத்திரத்தில் போய் விழுந்தது. அதனை அறியாமல் ஒரு இடத்தில் போய் தங்கி அதனை உண்டு மகிழ்ந்தான். தோற்றை இழந்த காகம் வேறிடம் சென்று அன்னம் தேடி பெற்று தன் குஞ்சுக்கு கொண்டு வரும்போது ஒரு வேடம் சிறு வில்லால் ஒரு களிமண் உருண்டையை வைத்து அந்த காகத்தை அடித்தான். அது அலறி புக்குளியூர் எல்லையில் விழுந்து இறந்தது. அப்பொழுது அந்த காகம் தேவ உருவு பெற்று விமானத்தின் திருக்கையை அடைந்து பெருமானுடைய சன்னதியின் முன்பு வணங்கி விழுந்தது. தூரமானும் புன்முறுவல் புரிந்து திருப்புக்குழி ரகிராசியில் வசித்து வந்த காகம் தனது மூக்கினால் கொத்தி விழுந்த சோற்றை ஒரு சிவனடியார் உண்டதனால் இக்காகம் இங்கு வர ஏதுவாயிற்று என்று தனது கணங்களுக்கு கூறியருளினார். காகத்திற்கு தீர்க்கதுண்டன் என்ற பெயரிட்டு சிவகணங்களில் ஒன்றாக இருக்கும்படியாக செய்தார். திருப்புக்குழியூர் கிழக்கே முல்லைவனம் என்று சொல்லக்கூடிய திருமுருகன் பூண்டி என்ற ஒரு தலம் இருக்கிறது. அது மிகச்சிறந்த ஒரு ஞான பூமி. அங்கு யக்ஞகுப்தன் என்ற ஒரு வணிகன் இருந்தான். அவன் தெய்வபக்தியோ தர்ம சிந்தனையோ சிறிதும் இல்லாதவன். பெரியோர்களிடம் கூட மரியாதை காட்ட தெரியாதவன். வஞ்சக எண்ணம் கொண்டவன். இவன் அவிநாசி சித்திரை திருவிழா அன்று வியாபாரம் செய்வதற்காக திருக்கோயில் குடிமரத்துக்கு கீழ்ப்புறம் ஒரு வீதியில் உள்ள வீட்டுத்தனியில் பலச்சரக்கு கடை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்து வந்தான். சித்திரை திருவிழாவில் ஒரு நாள் அவிநாசியப்பர் திருவீதியில் ரிஷபவாகனத்தில் திருவிழா வரும்போது கணிகி மாதர்கள் நாகபந்தம் என்ற நாகவராளி ராகத்தோடு பாட்டை பாடி அதற்கேற்றவாறு நடனம் செய்து கொண்டு வந்தார்கள். இதனை கண்ட யக்ஞகுப்தன் வியாபாரத்தை விட்டுவிட்டு அவர்கள் பின்னே சென்று அவர்கள் பால் மனத்தை செலுத்தியவனாக இருந்தான். அச்சமயம் அலங்கார மண்டபத்தில் தீபாராதனை நடைபெற்றது. வசிஷ்ட முனிவர் அங்கு நின்று தரிசிப்பதை கண்டான். அப்பொழுது ஒரு அடியார் அவிநாசி தல மகாத்மியத்தின் தாடகி தவம் செய்த வரலாற்றை விவரமாக கூறுவதை காதால் கேட்டான். அப்பொழுது வேகமாக செல்ல வேண்டி ஆகாரத்தை அவசர அவசரமாக உண்டபோது அது தொண்டையில் அடைத்து விக்கி ஒரு வீட்டு திண்ணையில் விழுந்து இறந்தான். அப்பொழுது அவனது உயிரை யமலோகத்துக்கு கொண்டு செல்லும்படியாக யமதூதர்கள் பாசக்கயிற்றோடு வந்தார்கள். சிவகணங்களும் அதே நேரத்தில் அங்கு வந்து யமதூதர்களை தடுத்து, காலதூதர்களே, யக்ஞகுப்தன் பிறந்தது திருமுருகன் பூண்டி, இறந்தது காசி கோவிந்தாகி அவிநாசி, இங்கு இறந்தவர்களுக்கு முக்திதானே கிடைக்கும், அந்த வார்த்தை பொய்யாகுமா? அதோடல்லாமல் அவன் அவிநாசியப்பர் சந்தியா தரிசனம் செய்தவன், வசிஷ்டமுனிவரை தரிசித்தவன், தலபுராணத்தை கேட்டவன், ஆகவே அவனை அழைத்துச் செல்வதற்காக நாங்கள் விமானத்தோடு வந்தோம் என்று கூறி அவனை தேவ விமானத்தில் ஏற்றி திரு கைலாயத்துக்கு அழைத்துச் சென்றார்கள். அவ்விதம் கைலை அடைந்த யக்ஞகுப்தனும் பெருமானை அங்கு தரிசித்து வணங்கி சாலோக பதவியில் அமர்ந்திருந்தான். வடநாட்டில் கௌதம நதிக்கரை அருகில் சதுமுகபுரம் என்ற ஒரு நகரத்தை தர்மசேனன் என்ற ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவன் சிவனடியாரிடத்தில் மிகவும் அன்பு கொண்டவன், நீதி தவறாமல் ஆள்பவன். ஒரு அமாவாசையன்று சிவ வேடம் பூண்ட ஒரு ஆதிசைவர் ஒரு சிவடியோடு வந்தார். அவரை ஆசனத்தில் அமர்த்தி அவரிடம் திருநீறு பெற்றுக்கொண்டு அவரை உண்பிக்க செய்து அதன் பின்னர் தானும் உண்டான். பின்னர் அவரை ஒரு ஆசனத்தில் இருக்க செய்து அவரது கையில் இருக்கும் சுவடி யாது என்று கேட்டான். அதற்கு அவர், அரசே, அது அவிநாசி தலபாகாத்மியம் என்று குறிப்பிட்டார். அப்படியானால் நீங்களே அந்த சிவகதையினை விவரித்துச் சொல்ல வேண்டும் என்று அரசன் கேட்டான். அந்த சிவபிராமணரும் அந்த சுவடியை அவிழ்த்து அரசனை நோக்கி திருப்புக்குழியூர் அவிநாசி தலத்தினுடைய தலமகிமையையும் தீர்த்த மகிமையும் மூர்த்தி மகிமையையும் சொன்னார். பலர் அந்த பெருமானை பூஜித்து வரலாறுகளையும் விரித்து பக்தி பெருகுமாறு எடுத்து கூறினார். அரசனும் அவருக்கு பல தானங்களை அளித்து வணங்க அவர் ஆசி குறி சென்றார். தர்மசேர மன்னன் திருப்புக்குழியூர் அவிநாசி தலத்தை தரிசிப்பதற்காக யாத்திரையாக புறப்பட்டான். தனது பரிவாரங்களோடு அவ்வாறு புறப்பட்டு பல நாடுகளை கடந்து காவிரி நதியினை அடைந்து அங்கு ஸ்நானம் செய்துவிட்டு திருப்புக்குழியூர் வந்து அடைந்தான். அங்கு சூரிய தீர்த்தத்தின் வடக்கே இடத்தை அமைத்துக் கொண்டு பரிவாரங்களோடு தங்கினான். தைப்பூசத்தன்று சூரிய தீர்த்தம், ஐராவதத்துறை, நாகக்கன்னி தீர்த்தம் ஆகியவற்றில் அரசன் விதிப்படி ஸ்நானம் செய்து விபூதி தரித்து அனுஷ்டானங்களை முடித்து இறைவனுடைய சன்னதியை அடைந்து கங்கா கோபத்தின் தீர்த்தத்தை எடுத்து அகோர மந்திரத்தால் 100 தரம் ஜபம் செய்து சிரசில் தெளித்துக் கொண்டான். அவிநாசி பெருமானுக்கு விசேஷ அபிஷேகம், நைவேத்தியம், சோழதோபசாரம் ஆகியவற்றை தெரிவித்தான். புத்திரப்பேற்றை வேண்டி பிரார்த்தித்தான். பிறகு பரிவார தெய்வங்களையும் வழிபட்டு அரசன் அன்னடர் முதல்வோருக்கு வேண்டிய பொருள்களை வழங்கி அங்கு 1 வருஷம் தங்கி இறைவனை வழிபட்டு வரலானான். பெருமான் திருவுருளால் அவனது இரு மனைவிகளும் ஆண் குழந்தைகளை பெற்றார்கள். அக்னிவர்மன், இரண்யசேனன் என்று அந்த புதல்வர்களுக்கு அவன் பெயரிட்டான். தர்மசேனன் பிறகு ஒரு பெரிய யாகத்தையும் அங்கு செய்தான். நித்திய பூஜை, மாத பூஜை, விசேஷ பூஜை, வசந்தோற்சவம் ஆகியவற்றிற்காக 12 கிராமங்களை தானமாக வழங்கினான். பற்பல திருவாபரணங்களை செய்து இறைவனுக்கும் இறைவிக்கும் சாத்தினான். நகரத்தில் அன்னசத்திரம், தண்ணீர் பந்தல், மருத்துவ சாலை, ஏழைகள் தங்குமிடம் ஆகியவற்றை ஏற்படுத்தி கொடுத்தான். இந்த கர்ப்பகிரகத்தின் வாயு திசையில் தர்மசேன மன்னன் சத்யஜாத முகத்தோடு கூடிய 3 சிவலிங்களை பிரதிஷ்டை செய்து வைத்தான். தர்ம புஷ்கரணி என்ற ஒரு குளத்தை உண்டாக்கினான். அதன் கிழக்கில் பத்ரகாளி கோயில் ஒன்றையும் அமைத்தான். இவ்வாறு பற்பல திருப்பணிகளையும் தர்மங்களையும் செய்து கொண்டு பெருமானிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு தனது நகரத்தை அடைந்து 1000 பேரை கண்டு இறுதியில் பெருமானுடைய திருவடிகளை அடைந்து பேரின்பப் பெருவாழ்வு பெற்றான். ஒரு காலத்தில் பெருமானுடைய கட்டளையின்படி அவரிடம் திருநீற்று மடலை ஏந்தி பணி செய்து கொண்டிருந்த ஆலால சுந்தரர் என்பவர் தென்திசையில் திருநாவலூர் என்ற ஊரில் ஆதிசைவ மரபில் வந்து அவதரித்தார். தனது குலதெய்வமாகிய திருவாரூர் பெருமானிடத்தில் சென்று வணங்கும்பொழுது பெருமான் அடியெடுத்து கொடுக்க திருத்தொண்டத்தொகை என்று அடியார்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு திருப்பதிகத்தை அருளி செய்தார். பெருமானின் கட்டளைப்படியே கமலினி அனந்திதை என்ற தேவியினுடைய 2 செடிகளையும் பறவை சங்கிலி என்ற பெயரோடு அவதரித்திருந்தபடியால் அவர்கள் இருவரையும் மனம் செய்து கொண்டார். சேரநாட்டு மன்னராகிய சேர்மான் திருமால் நாயனார் சுந்தரரிடம் நட்பு பூண்டார். சுந்தரர் எப்படி தம்பிரான் தோழரோ அதேபோல் சேரமான் தோழர் என்று சுந்தரர் வழங்கப்பெற்றார். இருவருமாக பல தலங்களை தரிசித்துக் கொண்டு மலைநாட்டுக்கு சென்றார்கள். அப்பொழுது வழியில் பல தலங்கள் தரிசித்தவராக சோழநாட்டு பதிகள் பலவற்றையும் வணங்கிய பிறகு கொங்கு நாடாகிய வடபார்சத்தில் உள்ள திருமுருகேசம் என்று சொல்லப்படும் திருமுருகன் பூண்டி என்ற தலத்தை வந்து அடைந்தார். பிறகு அவிநாசி தலத்திற்கு வந்து சேர்ந்தார். திருப்புக்குழியூர் அவிநாசியில் அந்தணர்கள் வாழும் பகுதியில் கங்காதரன் என்ற ஒரு அந்தண பிள்ளை தனக்கு பிள்ளை பேர் இல்லாமல் வருந்தியபடியால் அவிநாசியப்பரையும் கருணாம்பிகையும் 6 வருட காலம் தவம் செய்து வழிபட்டு வந்தான். பிறகு இறைவருடைய அருளால் கங்காதரனின் மனைவி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு அவிநாசிலிங்கம் என்று பெயரிட்டார்கள். அன்னப்பிரசனம், சௌசம் முதலியன செய்தார்கள். 4 வயது கடந்த 5வது வயது ஆரம்பித்தது. ஒரு நாள் காலையில் எதிர் வீட்டு அன்னனச்சிறுவன் ஒருவன் வந்து அவிநாசிலிங்கத்தை விளையாட்டுக்கு அழைக்க இருவருமாக விளையாடிக் கொண்டு தாமரை குளத்திற்கு குளிக்க சென்று நீர் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கு வந்த ஒரு முதலை விரைந்து வந்து அவினாசி லிங்கம் இந்த அந்தனச் சிறுவனை பிடித்து விழுங்கிச் சென்றது. உடன் விளையாடி அந்தனச் சிறுவன் பயந்து கரையேறி வீட்டுக்கு ஓடி வந்து பிள்ளையை காணாது வருந்தும் பெற்றோருக்கு இந்த குளத்தில் நிகழ்ந்ததை அறிவித்தான். பிள்ளையை இழந்த பெற்றோர்கள் அடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை. 3 ஆண்டுகள் கழிந்தன. கங்காதரன் இந்த துயரில் மூழ்கி என்ன செய்வதென்று செய்யாமல் இருக்கும்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்புக்குழியூரை வந்து அடைந்தார். அந்த இடங்களில் வாழும் வீதி வழியாக செல்லும்பொழுது எதிரெதிராக அமைந்த இருவடிகளில் ஒரு வீட்டில் மங்கள ஒலியையும் மற்றொன்றில் அழுகை ஒலியையும் கேட்டார். அங்குள்ள வேதியர்களை நோக்கி ஒரே வீதியில் 2 ஒலியும் நிகழ்வதற்கு என்ன காரணம் என்று வினையினார். அப்பொழுது சுந்தரரை வணங்கி 3 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த 2 வீட்டு புதல்வர்கள் தாமரை குளத்தில் சென்று குளிக்கும்பொழுது ஒருவனை முதலை பிடித்து விழுங்கியது, மற்றவனுக்கு இந்த வீட்டில் இன்று உபநயனம் நடக்கிறது. ஆகவே ஒரு வீட்டில் மங்கள ஒலியும் மற்றொரு வீடான கங்காதரனின் வீட்டில் மறைந்த புதல்வனை நினைந்து அந்த பெற்றோர்கள் அழும் ஒலியும் கேட்கிறது என்று கூறினார்கள். அதற்காக கேட்டு திருவுள்ளம் இறங்கினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மகனை இழந்து வருந்திக் கொண்டிருக்கும் பெற்றோர்களையும் கூப்பிட்டு அனுப்பினார். அவர்கள் உடனே வந்து அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள். சுந்தரர் அவர்களை நோக்கி, நீங்கள் இருவரும் அந்த புதல்வனை முதலை உண்ட இடத்திற்கு அழைத்துச் செல்வீர்களாக என்று கூறினார். அதன்படி அவ்விருவரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தாமரை குளக்கரையில் அழைத்துச் சென்றார்கள். அப்பொழுது 3 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த அந்த புதல்வன் திரும்பவும் மீள வர வேண்டும் என்று கருணையுள்ளம் கொண்டு தனது திருவாயால் எற்றான் மறக்கேன் என்று தொடங்கும் தேவார பதிகத்தை பாட ஆரம்பித்தார் நம்பியாரூரர். இந்த பதிகத்தில் இந்த முதலையை மீண்டும் தான் உண்ட பிள்ளையை தரும்படியாக காலனுக்கு உத்தரவு செய்வாயாக என்று பெருமானிடம் கேட்கின்றார் நம்பியாரூரர். இது ஒரு அற்புத பதிகமாக கருதப்படுகின்றது. அதன்படியே இந்த 4வது திருப்பாட்டு முடியும் பொழுது வறண்டு கிடந்த அந்த தாமரை குளம் நீர் நிரம்பி தாமரைகள் நிறைந்து விளங்கும்படியாக தோன்ற அப்பொழுது முதலையானது கரையை நோக்கி வந்து தான் உண்ட அந்தன புதல்வனை 3 ஆண்டுகள் வளர்ச்சி உள்ளவனாக செய்து அதனுடைய வாயிலிருந்து உமிழ்ந்தது, உடனே மறைந்துவிட்டது. இதனை கண்ட தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள். அங்கு குளக்கரையில் இதனை கண்ட மக்கள் அதிசயித்தார்கள். பெற்றோர்கள் அந்த புதல்வனை வாரி எடுத்துக்கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவடியில் விழுந்து வணங்கினார்கள். சுந்தரரும் அந்த புதல்வனை அழைத்துச் சென்று அவிநாசியப்பருடைய ஆலயத்திற்கு சென்று பெருமானையும் கருணாம்பிகையையும் வணங்கி இந்த புதல்வனுக்கு மங்கள முரசும் ஒலிக்க உபநயனம் நடத்தி வைத்து பிறகு மலைநாட்டுக்கு சென்றார் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருப்பாடல்களுடைய அற்புதத்தை ஒரு தனிப்பாடல் குறிப்பிடும்பொழுது வெங்கரா உண்ட பிள்ளையை நல்குமே என்று முதன்மையாக இந்த அதிசயத்தை வைத்து பாடியருளப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்த ஒரு திருத்தலம், அப்படிப்பட்ட அதிசயத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த ஒரு திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை அற்புத பதிகமாக அடியார்கள் கொள்வார்கள். எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையே உற்றாயென்று
உணர்ந்து உழுகுகின்றேன் உணர்ந்து உள்ளத்தால் உற்றுகாடு அறவா உக்கொழி உறவினாகியே பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமோட்டியே வழி போவார் தம்மோடும் வந்து உடன் கூடிய மாணினி ஒழிவது அழகோ சொல்லாய் அழுநோங்கு சடையானே பொழிலாறும் சோலை குளியூரில் குளத்துடை இழியா குளித்த மாணி என்னை கிரி செய்ததே எங்கேனும் போகினும் எம்பெருமானை நினைந்த கால் கொங்கே புகினும் கூரை கொண்டு ஆரலைப்பாயில்லை பொங்காடு அறவா புக்கொழியூர் அவினாசியே எம் கோனே உன்னை வண்டிக் கொள்வேன் பிறவாமையே உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்கு ஆடு அறவா ஆதியும் மந்தமும் ஆயினாய் பொறைக்காடு சோலை உக்கொழியூர் அவினாசியே கரைக்கார் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே அரங்காவது எல்லாம் ஆய் இடுகாடு அது அன்றியும் சரங்கோலை வாங்கி வரி சிலை நாணியில் சந்தித்து உரம் கடையெய்தாய் புக்குளியூர் அவினாகியே குரங்காடு சோலை கோயில் குறை கொண்ட குறைக்காதனே நாத்தானும் உன்னை பாடல் அன்றி நவிலாது என்ன சோத்தின்று தேவர் தொடனின்ற சுந்தர ஜோதியாய் பூந்தாழ்சடையாய் புக்குளியூர் அவினாசியே கூத்தா உனக்கு நான் ஆட்பட்ட குற்றமும் குற்றமே மந்தி கடுவனுக்கு உன்ன பழம் நாடி மலைப்புறம் சந்திகள் தோறும் சல புஷ்பம் இட்டு வழிபட புந்தி உறைவாய் புக்குளியூர் அவினாசியே நந்தி உன்னை வேண்டிக் கொள்வேன் நரகம் புகாமையே பேணாது ஒழிந்தேன் உன்னை அல்லால் பிற தேவரை காணாது ஒழிந்தேன் காற்றுதியேல் இன்னம் காண்பன் பூணானரவா புக்குளியூர் அவினாசியே காணாத கண்கள் காட்ட வல்ல கரை கண்டனே நள்ளாறு தெள்ளாறு அறத்துறைவாய் எங்கள் நம்பனே வெள்ளாடை வேண்டாய் வேங்கையின் தோலை விரும்பினாய் புல் ஏறு சோலை புக்குளியூரில் குளத்திடை உள் ஆட புக்கமாடி என்னை கிரி செய்ததே நீரேற ஏறு நிமிர்பும் சடை நிம்மலமூர்த்தியை ஓரேற வேரியை உக்கொழியூர் அவினாசியை காரேறு கண்டனை தொண்டன் ஆரூரன் கருதிய சீரேறு பாடல்கள் செப்பவல்லார்க்கு இல்லை துன்பமே ஏ நரியை குதிரை பறியாக்கி ஞானம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவினாசியப்பா பாண்டி வெள்ளமேயே தெரிய அறிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே செய்வது ஒன்றும் அறியேனே ஏறவாமல்
பிறவாமல் எனையாள் சர்க்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே. குரமாதை புணர்வோனே உகணேசர்குமரேச அரநாளை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே. ஏ